Srimad Bhagavad Gita, Unnamai Uravil, Chapter 6, Text 43.
Bhagavad Gita, Unnamai Uravil, Adhyayam 6, Padam 43.
Translation and commentary by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Verse is written here. Tatratam buddhi sangyogam.
Tatratam buddhi sangyogam.
Labhate pauravadehikam.
Labhate pauravadehikam.
Yatate chatato bhuya.
Yatate chatato bhuya.
Sangsiddho kurunandana.
Sangsiddho kurunandana.
Alright, then you kill me. It's for Shab. Pechong teke Shab ke dawa hoy. Pechong teke Shab ke dawa hoy. Okay, alright, so now I'm alive, thank you. You didn't kill me.
It's a prasadam, we are not going to kill you. We are not going to kill you.
Kintu marjada raka uchit na. On taking such a birth, he revives the divine consciousness of his previous life. And he again tries to make further progress in order to achieve complete success, O son of Kuru.
Kuru Mainane, Attagu Piraviyai Adaindu, Thanadu Mundaya Piravin, Deiviga Unarvai, Meendum Petru, Mulu Vetri, Araivadarkana Munnetrathirku, Avan Muyalgindran.
King Bharat, who took his third birth in the family of a good Brahmana, is an example of good birth for the revival of previous transcendental consciousness. King Bharat was the emperor of the world, and since his time, this planet has been known among the demigods as Bharatavarsha. Formerly, it was known as Ilarvartavarsha. The emperor at an early age retired for spiritual perfection but failed to achieve success. In his next life, he took birth in the family of a good Brahmana and was known as Jarabharat because he always remained secluded and did not talk to anyone. And later on, he was discovered as the greatest transcendentalist by King Ruhugana. From his life, it is understood that transcendental endeavors or the practice of yoga never go in vain. By the grace of the Lord, the transcendentalist gets repeated opportunities for complete perfection in Krishna consciousness.
Porlurai, Mundaya Deviga Unarvin Puttalul Kaha Narpira. நற்பிறப்பை பெறுவதற்கான ஒரு நல்ல உதாரணம் தனது மூன்றாவது பிறவியை ஒரு நல்ல அந்தன குடும்பத்திலே பெற்ற மகாராஜா பரதருடையதாகும். பரதர் இந்த உலகத்தின் சக்கரவர்த்தியாக இருந்தார். அவரது காலத்திலே இருந்து இந்த உலகம் தேவர்களால் பாரத வருஷம் என்று அறியப்பட்டு வருகின்றது. அதற்கு முன் இலாவரத வருஷம் என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி தன்னுடைய இளம் வயதில் ஆன்மீக பக்குவத்திற்காக கடமையில் இருந்தும் ஓய்வு பெற்றார். ஆனால் வெற்றியடைய தவறினார். மறுபிறவியிலே அவர் ஒரு நல்ல அந்தனனுடைய குடும்பத்திலே பிறந்து ஜடபரதர் என்று அறியப்பட்டார். எப்பொழுதுமே தனியாகவும் எவருடனும் பேசாமலும் இருந்ததால் அவர் இப்பெயரால் அறியப்பட்டார். அதன்பின் மகாராஜா ரகுகன அவர்களால் இவர் மிகப்பெரிய தெய்வீக அறிஞராக அறியப்பட்டார். இவருடைய வாழ்விலே இருந்து யோக பயிற்சி அல்லது ஆன்மீக முயற்சிகள் என்றுமே வீணாவதில்லை என்பது அறியப்படுகின்றது. இறைவரது கருணையினால் உன்னத பயிற்சியாளர் கிருஷ்ண உணர்விலே முழு பக்குவம் அடைவதற்காக மீண்டும் மீண்டும் வாய்ப்புகளை பெறுகின்றனர்.
தத்ருதங் புத்தி சங்யோகம் லபதே பௌர்வதேஹிகம் யததே சத்ததோ பூய சங்சித்தோ குருநந்தன. On taking such a birth, he revives the divine consciousness of his previous life, and he again tries to make further progress in order to achieve complete success, O son of Kuru.
குரு மைந்தனே அத்தகு பிறவியை அடைந்து தனது முந்தைய பிறவியின் தெய்வீக உணர்வை மீண்டும் பெற்று முழு வெற்றியை அடைவதற்கான முன்னேற்றத்திற்கு அவன் முயல்கின்றான்.
This is one of a series of verses in which Lord Krishna replies to a doubt of Arjuna's.
இந்த பதமானது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவருடைய சந்தேகத்தை போக்கும் விதத்தில் கூறும் ஸ்லோகங்களில் ஒரு ஸ்லோகம்.
Arjuna asks Krishna, what happens to someone who gives up all his material prospects to execute yoga?
அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஒரு நபர் தன்னுடைய பௌதிக சந்தோஷங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த யோகத்தை பயிற்சி செய்வதற்காக முயலும் பொழுது,
ஹரே கிருஷ்ணா, you got sound? Is it working with yours? Somehow or other in India it's always a mess, the sound system. In other countries it's not like this. Why? Why is it like that?
Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna.
Hare Krishna, Hare Krishna, still not. Okay, just turn it off, turn it off. Yeah, Arjuna was asking that if someone takes up yoga, giving up their material prospects, but also fails to attain success in yoga, then what is his destination?
Arjuna கேட்ட கேள்வி என்னவென்றால், ஒருவன் தன்னுடைய பௌதிக சந்தோஷங்களை யோக பயிற்சிக்காக விட்டுவிட்டால், அந்த யோக பயிற்சியிலும் அவன் முழுமை அடையவில்லை என்றால் அவனுடைய கதி என்ன
என்பதுதான். He wasn't a material success because he gave up his material prospects, and he wasn't a spiritual success either.
அவன் பௌதிக விஷயங்களிலும் முழுமை பெற்றவனாக இல்லை, ஏனென்றால் தன்னுடைய பௌதிக விஷயங்கள் எல்லாவற்றையும் அவன் விட்டுவிட்டான். அதே சமயத்தில் அவன் ஆன்மீகத்திலும் வெற்றி பெற்றவனாக இருக்கவில்லை.
So you could say he is a complete failure.
நாம் சொல்லலாம் அவன் முழுமையாக தோல்வி அடைந்து விட்டான் என்று.
That was Arjuna's doubt.
இதுதான் அர்ஜுனுடைய சந்தேகம்.
But Krishna said no.
ஆனால் கிருஷ்ணர் சொன்னார், அப்படி அல்ல.
That activities, auspicious activities never go in vain.
இந்த புனிதமான செயல்கள் எதுவுமே வீணாகுவதில்லை.
That material activities, then they never give any substantial reward.
இந்த பௌதிகமான செயல்கள் எதுவுமே நமக்கு ஒரு பரிசு என்பதை கொடுக்கவே கொடுக்காது.
Everything that can be gained on the material platform is temporary and unsatisfying.
இந்த பௌதிக தளத்திலே நாம் பெற்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு திருப்தி தராததும் நிரந்தரமற்றதுமாக இருக்கின்றது.
But even if one is not successful in one life in spiritual activities, Krishna says that person again gets an opportunity in a future life. He carries on.
ஆனால் ஆன்மீக விஷயத்தில் ஒருவன் ஒரு பிறவியில் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவன் அடுத்தடுத்த பிறவியிலே அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை பெறுகிறான் என்று கிருஷ்ணர் கூறுகிறார்.
And he eventually attains, as stated here, sangsiddhi, complete success.
அவன் அதே போக்கிலே போகையிலே முழுமையான வெற்றி பெறுகிறான் என்று இந்த பதத்திலே கூறப்பட்டிருக்கிறது.
So Krishna consciousness is full of hope.
ஆகையால் இந்த கிருஷ்ண உணர்வு என்பது நமக்கு முழு நம்பிக்கையை தருகிறது.
Because Krishna, he keeps a special eye on his devotee.
ஏனென்றால் கிருஷ்ணர் எப்பொழுதுமே தன்னுடைய பக்தர்கள் மீது ஒரு விசேஷ பார்வை வைத்திருக்கிறார்.
Even if the devotee goes away from Krishna consciousness, Krishna doesn't allow him to go too far away.
ஒரு பக்தரானவர் கிருஷ்ண உணர்வில் இருந்து விலகி போனாலும் கூட கிருஷ்ணர் அவரை மிக அதிக தூரம் போக விடுவதில்லை.
Krishna is specially trying to, he wants to help everyone to come to him, but especially those who have deliberately and consciously started to make the endeavor to go to him, Krishna especially helps them.
கிருஷ்ணர் எல்லோருக்கும் உதவி செய்ய முயற்சி செய்கிறார். ஆனாலும் மிக குறிப்பாக யார் மிக முனைப்புடன் அவரை நோக்கி வர விரும்புகிறார்களோ அவர்களுக்கு மிகவும் விசேஷமாக உதவி செய்கிறார்.
Now I especially wanted to discuss this verse today. I had a special reason for doing so.
இந்த பதத்தை பற்றி இங்கே நான் பேசுவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கின்றது.
Because one of my disciples, I think maybe you know him, Nityananda Das from Latvia, who gives lectures in Tamil, very intelligent young boy, he sent me some questions.
இதற்கு என்ன காரணம் என்றால், என்னுடைய சிஷியரான ஒருவர், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், நித்யானந்த சுகு, லாட்வியாவிலிருந்து வந்த ஒரு இளைஞர், அவர் எனக்கு ஒரு கேள்வியை அனுப்பியிருந்தார்.
சோ I thought it was too much to send an email in reply, so I thought I'll give a lecture and send that instead.
அந்த கேள்விக்கு இமெயில பதில் அனுப்புவது என்பது ஒரு மிக பெரிய இமெயிலாக இருக்கும், அதனால் அதை நான் ஒரு லெக்சரா கொடுத்து அதை உங்களுக்கு பதில் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த முடிவு எடுத்தேன்.
So these are his questions and it's connected to the subject of the verse.
இதுதான் அவருடைய கேள்வி, அது இந்த பதத்தை சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது.
So he wrote, did Krishna personally think of everyone of us before distributing his mercy in the form of an opportunity to be engaged in bhakti?
கிருஷ்ணர் பிரத்யேகமாக நாம் எல்லோரையும் பற்றியும் நினைக்கின்றாரா, அவருடைய கருணையை எல்லோருக்கும் அவர் விநியோகம் செய்வதற்கு முன்பாக?
You can read through it in English and Tamil.
Are his mercy completely follows the mercy of his devotee preacher? இல்லை என்றால் அவருடைய கருணையானது அவருடைய பக்தர் பிரச்சாரம் செய்கிறாரே அந்த பக்தருடைய கருணையை பின்பற்றி வருகிறதா? There is no doubt that it is Krishna's personal interest to bring everyone back to Godhead. கிருஷ்ணருடைய பூரண ஆசைதான் நாம் எல்லோரையும் கிருஷ்ணருடைய இடத்திற்கு திருப்பி அழைத்துக் கொள்வது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. But the doubt is, what comes first? Lord's specific desire to deliver the particular jiva, and the Lord arranges for a preacher to approach that soul, or it is preacher's desire which causes all the arrangement for deliverance? This question is an attempt to reconcile the following statements. Enna kelvi appadina idhula edhu mudhalil varugirathu, adhaavadhu bhagavanudaiya poorana aasai mudhalil yerpattu adan moolamaga avar oru pracharagarai indha jeevanukku அறிமுகப்படுத்தி வைக்கிறாரா, அல்லது இந்த பிரச்சார பக்தருடைய ஆசை முதலில் ஏற்படுகிறதா? இந்த கேள்வி எதற்காக கேட்கிறார் என்றால் சில காரணங்களை பின்னால் கொடுத்திருக்கிறார்.
Yeah, you have to read it. I'll read the Bengali. I'm better at Bengali than you. Emana durmati shongshara bhitore poriya achinu ami Taba nija jana kano maha jane pataya delay to me.
O Lord, with such a wicked mind as this, I have fallen into the material world. But you have sent one of your pure and elevated devotees to rescue me. Bhagavane, ennudaya துர்புத்தியினால் துர்மனதினால் நான் இந்த பௌதிக உலகத்திற்குள் விழுந்து விட்டேன். ஆனால் நீங்கள் உன்னுடைய உங்களுடைய தூய மற்றும் உயர்ந்த பக்தரை அனுப்பி என்னை விடுவிக்க செய்கிறீர்கள்.
Go on, there's more.
The theory of chance can best be explained in the Vedic literature by the words Agyana Sukruti.
Agyata.
Agyata Sukruti. Which refer to pious activities performed without the actor's knowledge. But these are also planned. Agyata Sukruti endra vaarthai moolamaga edhechiyaga nadaipirukirathu vishayangal ellam endrai vedangalil koorapattirukirathu. Idhu eppadi endral naam seidha mundhaiya செயல்பாடுகளின் விளைவாக ஏற்படுகிறது என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. இதெல்லாமே ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டது போல் தோன்றுகிறது. இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், கிருஷ்ணா கம்ஸ் லைக் அன் ஆர்டினரி ஹியூமன் பீயிங். ஹி கம்ஸ் அஸ் எ டிவோட்டி லைக் லார்ட் சைத்தன்யா, ஆர் ஹி சென்ஸ் ஹிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆர் பியூர் டிவோட்டி. என்ன உதாரணம் என்றால், கிருஷ்ணரே ஒரு சாதாரண நபர் போல் வருகிறார், அவர் தன்னுடைய பக்தனாக சைத்தன்ய மகாபிரபுவாக வருகிறார், இல்லை என்றால் அவருடைய பிரதிநிதியாக ஆன்மீக குரு அல்லது தூய பக்தரை அனுப்பி வைக்கிறார். This is also the planned activity of the Supreme Personality of Godhead. இது கூட பகவானால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு செயல்பாடே தான். They come to canvas and educate, and thus a person in the illusory energy of the Supreme Lord gets a chance to mix with them. அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கும் கற்பிப்பதற்கும் இங்கே வருகிறார்கள். அதன் மூலமாக பகவானை பற்றி பகவானுடைய மாயை சக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. On the other hand, if you agree that bhakti impregnates the devotee's heart as a result.
Wait a minute, you should say that's a quote. What you just read is a quote from Bhagavatam.
இது ஸ்ரீமத் பாகவதம் 4:21-27 இருக்கக்கூடிய பொருளுரையில் கூறப்பட்டிருக்கிறது.
Okay, now we're going back to Nityananda's question, his own question. No, just go on reading.
On the other hand, if we agree that bhakti impregnates the devotee's heart as a result of Krishna's causeless mercy, then understanding this becomes easier. மற்றொரு புறம் பார்க்க போனோமானால் பக்தி என்பது ஒரு தூய பக்தருடைய இருதயத்தில் மகானுடைய காரணமற்ற கருணையினால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் இதை நாம் புரிந்து கொள்வது மிகவும் எளிமையாக இருக்கிறது. Yet, one may raise the question as to why the Lord's mercy often seems to be unequally dispensed.
Unequally distributed.
ஏன் அப்படி இருந்தும் ஏன் மகானுடைய கருணையானது எல்லோருக்கும் சமமாக இங்கே விநியோகிக்கப்படுகிறது? ஏன் சமமாக விநியோகிக்கப்படவில்லை? Is the Supreme Lord guilty partiality?
Guilty of partiality. He left the word off out.
அப்படியென்றால் முழுமுதற் கடவுள் பாரபட்சம் பார்க்கிறாரா? If the Lord's grace is causeless, then he must shower it everywhere without consideration. But it is seen that his mercy is not freely given to all. நாம் பார்க்க போனோமானால் மகானுடைய கருணையானது எல்லோருக்கும் சமமாக விநியோகிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நாம் பொதுவாக பார்க்கின்றோம், அவருடைய கருணை எல்லோருக்கும் இலவசமாக கிடைப்பதில்லை. Should we blame Krishna for being biased or even unfair? இதற்காக நாம் கிருஷ்ணரை சார வேண்டுமா? The truth is that the Supreme Lord is subservient to his devotee's wishes. Therefore, he emulates his devotee in dispersing mercy. இதில் இருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், கிருஷ்ணர் தன்னுடைய தூய பக்தர்களுடைய விருப்பத்திற்கு சேவகனாக இருக்கின்றார். ஆகையால் அவர் தன்னுடைய பக்தர்கள் மூலமாக தன்னுடைய கருணையை விநியோகிக்கின்றார். Based on this fact, it is easy to see that if the Madhyam devotee is merciful to someone, the Lord automatically showers his mercy on that recipient. This conclusion is sound in all respects. இதன்படி பார்க்க போனோமானால் ஒரு மத்தியம பக்தர் ஒருவர் மீது கருணை வைத்தார் என்றால் அந்த நபர் மீது பகவான் முழுமையாக கருணையை பொழிகின்றார். இந்த முடிவானது மிகவும் நல்லதாக எல்லாவிதத்திலும் தோன்றுகிறது. இது மாதுரிய கதமணி என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது.
All right, cell phones off please. Otherwise you don't get the mercy.
பக்தர்கள் அவருடைய செல்போனை ஆஃப் செய்து வைக்கும்படி.
So it's a severe accusation against the Supreme Personality of Godhead.
இது முழுமுதற் கடவுளுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு.
That he is not fair.
அவர் பாரபட்சம் பார்க்கிறார் என்று.
Actually, Pratap Rudra Maharaj said this to about Chaitanya Mahaprabhu.
Chaitanya Mahaprabhuக்கு எதிராக பிரதாப ருத்ர மகாராஜா கூட இதை கூறினார்.
That Chaitanya Mahaprabhu has come to deliver every jiva in the universe except one certain king called Pratap Rudra.
சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் விடுவிக்க வந்திருக்கிறார், ஒருத்தரை தவிர, மகாராஜா பிரதாப ருத்ராவை தவிர என்று கூறியார்.
So the question begins with this one. Is Krishna, is he searching out jivas to give his mercy to, or he just gives the complete power of attorney to his devotees?
என்ன கேள்வி என்றால், கிருஷ்ணர் தன்னுடைய கருணையை கொடுப்பதற்கு ஒவ்வொரு ஜீவாத்மாவ தேடி எடுக்கின்றாரா, இல்லை என்றால் தன்னுடைய கருணையை கொடுப்பதற்கு உரிய முழு அதிகாரத்தையும் தன்னுடைய பக்தர்களிடத்திலே கொடுத்து விட்டாரா என்று?
Certainly Krishna wants to deliver everyone except those who are sitting with their backs to the deities.
உறுதியாக கிருஷ்ணர் எல்லோரையும் விடுவிக்க விரும்புகின்றார். யாரை தவிர என்றால், யார் கிருஷ்ணருக்கு தன்னுடைய முதுகை காட்டுகிறார்களோ அவர்களை தவிர.
my views. But the devotees want the people to be delivered, so they.
ஆனால் பக்தர்கள் மக்களை விடுவிக்க விரும்புகிறார்கள்.
Krishna arranges the material world so that the fallen jivas can forget him.
Krishna இந்த பௌதிக உலகத்தை எப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றால் இந்த நிலையிலிருந்த ஆத்மாக்கள் அவரை மறக்க வேண்டும் என்ற விதத்தில்.
Which is what they want to do.
ஏனென்றால் அதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
But at the same time, Krishna makes all kinds of arrangements so that they can try to remember him.
ஆனால் அதே சமயத்தில் கிருஷ்ணர் அவரை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்.
For this purpose, he gives the Vedic literatures.
இதற்காக தான் அவர் வேத நூல்களை கொடுத்திருக்கிறார்.
He personally comes into the world in his various forms, Ram, Narsingha, Varaha, Kurma, and so on.
Rama, Narsingha, Varaha, Kurma, என்று பலவிதமான ரூபத்திலும் இதற்காக தானே வருகின்றார்.
He manifests as his Naam, his Dham, and in so many ways.
அவர் தன்னுடைய நாமம், தன்னுடைய இருப்பிடம் இவ்விதமாக பல விதங்களில் அவர் வருகின்றார்.
And especially he sends his devotees to canvass on his behalf, to tell people Bhaja Krishna, Bolo Krishna, Karo Krishna Shiksha.
அவர் மிகவும் குறிப்பாக தன்னுடைய பக்தராக பக்தர்களை அனுப்பி வைக்கிறார். எதற்கு என்றால் எப்பொழுதுமே கிருஷ்ணரை பற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருங்கள், கிருஷ்ணரை பற்றி சொல்லிக் கொண்டிருங்கள் என்று கூறுவதற்கு.
So when someone gets Krishna's mercy in the form of taking up Krishna consciousness, is that because Krishna desired it or because his devotee desired it?
யாராவது ஒருவர் கிருஷ்ணருடைய கருணையை இந்த கிருஷ்ண உணர்வு மூலமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் அது கிருஷ்ணருடைய கருணையினாலா அல்லது கிருஷ்ணருடைய பக்தர்களுடைய கருணையினாலா?
It's a little bit like the chicken and the egg question, isn't it?
இது முட்டையிலிருந்து கோழியா, கோழியிலிருந்து முட்டையா என்ற கேள்வி போல் தோன்றுகிறது.
But we know that Krishna is the source of everything and everything works under Krishna's direction.
நமக்கு எல்லோருக்குமே தெரியும், எல்லாமே கிருஷ்ணரை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறது என்று.
But he also works through his representatives.
ஆனால் அவர் தன்னுடைய பிரதிநிதி மூலமாகவும் வேலை செய்கிறார்.
And actually, there is no difference in the desire of the Supreme Lord and his devotees.
ஆனால் உண்மையில் பார்க்க போனோம் என்றால் கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய பக்தருக்கும் எந்த விதமான சிந்தனையில் வித்தியாசமும் கிடையாது.
சாதவ ஹிருதயமஹ்யம் சாதுனம் ஹிருதயம் த்வஹம் மரண்யத்தை நஜானந்தி நாஹந்தே வியோமநாகபி. Krishna says that devotees are my heart and I am the heart of my devotees. They know nothing but me and I know nothing but them.
கிருஷ்ணர் கூறுகிறார், என்னுடைய இதயத்தில் என்னுடைய பக்தர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பக்தருடைய இதயத்தில் நான் இருக்கிறேன்.
So the very meaning of a pure devotee is that he has no desire other than the Lord's desire.
ஒரு பக்தர் என்பதற்கு என்ன அடையாளம் என்றால் அவருக்கு பகவானுக்கு என்ன விருப்பமோ அதை தவிர வேறு எந்த விருப்பமும் கிடையாது.
I remember as a child being brought up in the Christian faith that although I was quite unimpressed by many things in it, the one thing I was very impressed was the words of Lord Jesus praying to God, "Thy will, not mine, be done."
நான் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துவ நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டேன். அதில் பல விஷயங்கள் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் எனக்கு அதில் மிகவும் பிடித்த விஷயம் என்னவென்றால்,
"Thy will" means your desire. He's praying to God that let that be your will be done, not mine. In other words, he's saying, "I'll do whatever you want."
அதில் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் எதை விருப்பப்படுகிறீர்களோ அதையே நான் செய்கிறேன் என்று.
Because he knew he was going to be crucified, but he thought, if you want it, okay, I'm ready. I don't want it, but you want it, okay. So I was very impressed by that.
ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் அவர் சிலுவையில் அறையப்பட போகிறார் என்று. ஆனால் கடவுளுக்கு அது விருப்பம் என்றால் அதை நான் செய்கிறேன், நீங்கள் எதை விருப்பப்படுகிறீர்களோ அதை நான் செய்கிறேன் என்று அவர் கூறியது எனக்கு மிகவும் பிடித்தமாக இருந்தது.
But later, by the mercy of Srila Prabhupada, hearing Chaitanya Mahaprabhu's instructions, Ashlishava Padritam, etc., I came to understand that even higher is that the pure devotee, they don't have any desire different from Krishna. It's not that, well, I have my desire and Krishna has his desire, but I'll do what Krishna wants. But rather, his desire is automatically non-different from Krishna's.
ஆனால் சில பிரபாதனுடைய கருணையினால் அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுனுடைய போதனைகளிலிருந்து என்ன தெரிந்து கொண்டேன் என்றால், அதைவிட உயர்ந்த நிலையும் இருக்கிறது. அதாவது என்னவென்றால், கிருஷ்ணனுடைய பக்தர்களுக்கு கிருஷ்ணருடைய விருப்பத்திலிருந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது என்பது.
So pure devotees, they come to this world to execute the will of the Lord.
ஆகையால் தூய பக்தர்கள் இந்த உலகத்திற்கு மகானுடைய விருப்பத்தை செயல்படுத்துவதற்காக வருகிறார்கள்.
And it is said that devotees, they are more merciful than the Lord.
ஆகையால் பக்தர்கள் பகவானை விட மிகவும் கருணையானவர்கள் என்று கூறப்படுகிறார்கள்.
Because they go among people that the Lord will not go among.
ஏனென்றால் அவர்கள் பகவான் போகாத இடத்திற்கு கூட பிரச்சாரத்திற்காக செல்கிறார்கள்.
When the Lord comes to this world, he moves among his own associates.
இந்த உலகத்திற்கு பகவான் வரும் பொழுது தன்னுடைய சகாக்களோட இருக்கின்றார்.
But the devotees, they go among all the non-devotees also and try to inject them with Krishna consciousness.
ஆனால் பக்தர்களோ பக்தர்கள் அல்லாதவர்கள் கூட சேர்ந்து அவர்களுக்கும் கிருஷ்ண பக்தி கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள்.
Lord Nityananda Prabhu, who is the Supreme Lord in the form of a devotee, is famous for his mercy in going among even the chandals or the most rejected section of society and asking them to chant the names of Krishna.
Nityananda Prabhu sakshat bhagavane avar bhakta roopathil varum bolude sandalargalukku idaye kuda sendru avargalukkum bhaktiyai kodupadil oru udaranamaga irukkindrar.
So especially in this avatar, Gaurnitai, Paramakarana, Pahundui, Jana, Nitai, Gaura, Chandra, they're the most merciful incarnations.
Kuripaga inda Gaurnitai endra avataratil avargal migavum karunai ulla avataramaga irukkindrargal.
All the different forms of the Lord, they come simply to show mercy to the conditioned souls.
Ella vidhamana avatarangalum இந்த நிலையிலிருந்து ஆத்மாக்களுக்கு கருணை காட்டுவதற்காக வருகிறார்கள்.
But especially when Krishna comes as Chaitanya Mahaprabhu, he is especially merciful.
ஆனால் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக வரும் பொழுது அவர் விசேஷமாக கருணை கொடுப்பவராக இருக்கின்றார்.
Who can be more merciful than Krishna? Only Krishna.
யார் கிருஷ்ணரை விட அதிக கருணையாளராக இருக்க முடியும்? கிருஷ்ணரே தான்.
But this gives the idea that Krishna, in some incarnations, he withholds something.
இது நமக்கு எது தெளிவாக தெரிவிக்கிறது என்றால், கிருஷ்ணர் சில அவதாரங்களில் சில விஷயங்களை தன்னுடனே வைத்துக் கொள்வார்.
Krishna, in various incarnations, he presents himself. I am here.
கிருஷ்ணர் சில அவதாரங்களில் தன்னையே வெளிப்படுத்துகிறார். நான் இதோ இருக்கிறேன் என்று.
But as Chaitanya Mahaprabhu, he canvasses. He doesn't just present, I'm here if you like, you can come. But he goes and preaches among all the fallen souls.
ஆனால் சைத்தன்ய மகாபிரபு நான் இதோ இருக்கிறேன் என்று காட்டவில்லை. அவர் ஒவ்வொருவரிடமாக சென்று அவர் பிரச்சாரம் செய்கிறார்.
மாயாமிருகம் தயதேப்சிதம் அன்பதாவத். He runs after the souls who are captured by Maya.
மாயால் பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவுக்கு பின்னாலும் அவர் ஓடுகிறார்.
So Chaitanya Mahaprabhu is considered the most merciful of all the incarnations.
ஆகையால் சைத்தன்ய மகாபிரபு மித்த எல்லா அவதாரங்களை காட்டிலும் மிகவும் கருணையானவராக கருதப்படுகிறார்.
And his the devotees of Chaitanya Mahaprabhu, it said about them that Krishna Prem Krishna Dite Dhare Mahashakti, they all have great power to give Krishna and love of Krishna.
அவருடைய பக்தர்கள் கிருஷ்ண பிரேமை மற்றும் கிருஷ்ணரை கொடுப்பதற்கு எல்லா விதமான சக்தி படைத்தவர்களாக கருதப்படுகிறார்கள்.
Now one thing we have to consider here is that Krishna is giving his mercy directly and through his devotees.
நாம் இங்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கிருஷ்ணர் தன்னுடைய கருணையை நேரடியாகவும் கொடுக்கின்றார், தன்னுடைய பக்தர்கள் மூலமாகவும் கொடுக்கின்றார்.
But it's up to the jiva to accept that mercy.
ஆனால் இது இந்த ஜீவன்களை பொறுத்தது அதை ஏற்றுக்கொள்வதில்.
Even though the mercy is given to the opportunity is there, but not everyone takes it.
கருணை எடுத்துக்கொள்வதற்கு எல்லா ஜீவன்களுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் எல்லோரும் அதை செய்வதில்லை.
So if we say that when Krishna arranges for his devotee to go to some particular jiva, then that jiva is generally one who's ready to receive that mercy.
கிருஷ்ணர் ஏதாவது ஒரு ஜீவனிடம் தன்னுடைய பக்தரை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்தார் என்றால் அந்த ஜீவன் அந்த கருணையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று அர்த்தம்.
பிரமண்ட பிரமித்தை கனோ பாக்யவான் ஜீவ் குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜ்.
கோடான கோடி ஜீவன்களில் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு குரு மற்றும் கிருஷ்ணருடைய கருணை கிடைக்கும் பொழுது அந்த பக்தி விதையானது இதயத்தில் விதைக்கப்படுகிறது.
So what is the meaning of the fortune? Is it simply some kind of lottery?
இந்த அதிர்ஷ்டம் என்பது எதை குறிக்கிறது? இது ஒரு லாட்டரி போன்றா?
That some jiva somehow or other just by chance gets the mercy of Krishna. And
ஏதாவது ஒரு ஜீவன் ஏதோ ஒரு காரணத்தினால் சந்தர்ப்பவசமாக இந்த கருணையை பெறுகிறதா?
The mercy of Krishna is manifested through his representative.
கிருஷ்ணனுடைய கருணை அவருடைய பிரதிநிதியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது.
By the mercy of Krishna one gets a guru.
கிருஷ்ணனுடைய கருணையின் மூலமாக ஒருவர் குருவை அடைகின்றார்.
Who teaches how to approach Krishna.
அவர் கிருஷ்ணரை எப்படி அடைவது என்பதை கற்றுக் கொடுக்கிறார்.
So by the mercy of guru one gets Krishna.
இப்படியாக குருவினுடைய கருணையினால் ஒருவர் கிருஷ்ணரை அடைகிறார்.
Now, one who is ready to receive the message of Krishna, Krishna will arrange for such a person to come in contact with someone who can deliver that message to him.
யாராவது ஒருவர் கிருஷ்ணருடைய கருணையை பெறுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார் என்றால் அவருக்கு அவருடைய பிரதிநிதியை யாராவது ஏற்பாடு செய்து அவர் மூலமாக அவரை விடுதலை அடைய ஏற்பாடு செய்வார்.
Someone who is beginning to be ready to hear about Krishna and follow his instructions, that will mean because in a previous life he has had some contact with devotees and devotional service. Generally this is the case.
யாராவது ஒருவர் அந்த கருணையை பெறுவதற்கு தயார் நிலையில் அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கிறார் என்றால் அவர் தன்னுடைய முந்தைய பிறவியில் ஏதோ புண்ணியம் செய்திருக்கிறார், பக்தருடைய தொடர்பில் வந்திருக்கிறார் என்று அர்த்தம்.
அஜாத சுக்ருதி இஸ் மென்ஷன்ட் இன் திஸ் ஹியர்.
இங்கே அஜாத சுக்ருதி என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
அஜாத மீன்ஸ் நாட் நோன்.
அஜாத என்றால் அறியாமல் என்று அர்த்தம்.
And sukriti means pious activities.
Sukriti என்றால் புண்ணிய காரியம் என்று அர்த்தம்.
So agyata sukriti means pious activities that one has executed even without one's knowledge of doing so.
இந்த அக்யாதா சுக்ருதி என்பது ஒருவருடைய ஞானம் இல்லாமலே அறியாமலே செய்யப்பட்ட புண்ணிய காரியம் என்று பொருள்.
In the Vedic literature karma kanda section it is there are various activities which one may do to acquire sukriti, piety. Punya, actually punya is the word.
Veda sastrangalile karma kanda pagudiyile oruvar inda punya karyangalai seigirargal.
And by performing punya karma one gets the opportunity to enjoy this world by going to the heavenly planets and so on.
இந்த புண்ணிய காரியங்களை செய்வதன் மூலமாக ஒருவர் மேலுலகங்களுக்கு சென்று இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது.
Now an example of one punya karma or sukriti is planting shade trees on the side of a road.
புண்ணிய காரியங்களுக்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் நிழல் தரும் மரங்களை சாலைகளின் ஓரத்தில் நடுவது.
So that people walking along the road they won't suffer from the scorching direct scorching sunshine.
இதன் மூலமாக இந்த சுட்டரிக்கும் வெயிலின் பாதிப்பில் இருந்து மக்கள் தப்பிக்கிறார்கள்.
So by performing that pious activity, one gets the opportunity to enjoy some result of material enjoyment in a future life.
இந்த புண்ணிய காரியம் செய்வதன் மூலமாக ஒருவர் தன்னுடைய பிற்கால வாழ்க்கையிலே இந்த பௌதிக உலகத்தை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்பினை பெறுகிறார்கள்.
So it's recommended that one live in a pious kingdom where there's a pious king.
ஆகையால் ஒரு புண்ணியமான ராஜன் இருக்கக்கூடிய அந்த ராஜாங்கத்தில் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
If there's a pious king, then pious brahmanas and others will like to live in that kingdom.
அப்படி ஒரு புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய ராஜன் இருப்பான் என்றால் அங்கே பிராமணர்கள் மற்றும் புண்ணியம் செய்ய விரும்புவர்கள் வாழ விரும்புகிறார்கள்.
So that is makes a good atmosphere for performing punya karma.
இது புண்ணிய காரியங்கள் செய்வதற்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது.
And also you get more benefit from doing so.
அப்படி செய்வதன் மூலமாக நமக்கு நிறைய பலன்களும் கிடைக்கின்றது.
If a pious brahmana walks under your shade tree, you get more benefit than if some sinful person walks under the shade tree.
உங்களுடைய நிழல் தரும் மரத்திற்கு இடையே ஒரு புண்ணிய காரியம் செய்த பிராமணன் நடந்தால் என்றால் அதற்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கின்றது. எதை காட்டிலும் என்றால் ஒரு பாவம் செய்த நபர் நடப்பதை காட்டிலும்.
But actually all this punya karma, it's all useless ultimately.
ஆனால் இறுதியாக பார்க்க போனோம் என்றால் இந்த புண்ணிய கர்மங்கள் எல்லாமே உபயோகமற்றது.
Because even after going to the heavenly planets, you don't enjoy there and you have to come back again. So what's the use?
அப்படி மேலுலகங்களுக்கு சென்றாலும் கூட நீங்கள் அங்கே அனுபவிக்க இயலாது. ஏனென்றால் மீண்டும் நீங்கள் இந்த உலகத்திற்கு வர வேண்டியது இருக்கும்.
But if a devotee walks along the road where you have planted the shade trees, he's chanting the holy names and he's going village to preach Hari Katha, then the person who planted that tree, he gets what is called Agyata Sukriti. He gets, unknown to him, he gets the pious result of having served a Vaishnava.
ஆனால் அதே நிழல் தரும் மரத்துக்கு ஊடாக ஒரு பக்தர் ஹரிகதா சொல்வதற்காக கிராமம் கிராமமாக செல்கிறார்கள் என்றால் அப்பொழுது அறியாமலேயே அவர் அந்த வைஷ்ணவருக்கு சேவை செய்ததற்குண்டான பலனை பெறுகிறார்.
Which benefits the tree planter with material pious result, but it also gives him the result of having served a Vaishnava.
இது அந்த மரத்தை நட்டவருக்காக ஒரு பௌதிக காரியத்திற்குண்டான பலனையும் தருகிறது. அதே சமயத்தில் ஒரு வைஷ்ணவருக்கு சேவை செய்வதற்குண்டான பலனையும் கொடுக்கின்றது.
Or it may be that even in the form of a jiva who's trapped in the form of a dog, he comes around after prasad has been distributed and eats some of the leftover prasadam.
இன்னொன்று என்னவென்றால் ஒரு ஜீவனானது ஒரு நாயினுடைய சரீரத்திற்குள் மாட்டிக்கொண்டிருக்கும். அது நாம் பிரசாதம் சாப்பிட்டதற்கு பிறகாக நம்முடைய இடத்திற்கு வந்து அந்த மீதியை சாப்பிடுகிறது.
So the jiva in the form of a dog has no idea what is prasadam, what is bhakti or any such thing. Nor is it possible to explain such things to it, a jiva in such a wretched condition.
இந்த நாய ரூபத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு தெரியாது எது பிரசாதம் எது பக்தி என்று வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்கு.
But nevertheless he gets the benefit of honoring Vishnu Prasad.
ஆனாலும் விஷ்ணு பிரசாதை சாப்பிடுவதற்குண்டான பலனை அது பெறுகிறது.
So in these ways, if one comes in contact with Vishnu Bhakti, there are many many ways, then the consciousness becomes prepared for understanding Krishna.
இப்படி பல விதங்களில் ஒருவர் விஷ்ணு பக்திக்கு தொடர்பில் வருகிறார் என்றால் அவர் பல விதங்களில் பலனடைகிறார்.
One becomes inclined, the tendency to be inclined towards bhakti, that starts to grow within the consciousness of the conditioned soul.
ஒருவர் விஷ்ணு பக்தி தொடர்பில் வரும் பொழுது அந்த சார்பானது அவருடைய உணர்வில் வளர ஆரம்பிக்கின்றது.
And when one is, when that becomes developed sufficiently, then one starts to think, well, what is the purpose of life and is there God and all these things.
அந்த உணர்வானது போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடைந்த பின் ஒருவர் யோசிக்க ஆரம்பிக்கின்றார், வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, கடவுள் என்ன என்பது போன்று.
Now we see if we hear the story of how different people have come to Krishna consciousness, we'll find in every case that you can see the hand of the Lord is there.
நாம் ஒவ்வொரு இடத்திலும் கேட்டோம் எப்படி அவர்கள் பக்திக்கு வந்தார்கள் என்று கேட்டோமே ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பகவானுடைய கை பின்னிருப்பது நமக்கு எளிமையாக தெரியும்.
In retrospect, you can see that Krishna was arranging it so that I could come to bhakti.
இது எதை குறிக்கிறது என்றால் கிருஷ்ணர் ஒவ்வொருவரும் பக்திக்கு வருவதற்கு ஏற்பாடு செய்கிறார் என்பது தெரிகிறது.
Krishna is making some arrangements. At the time I was thinking, oh, my everything in my world is just collapsing, but then later you see it all collapsed, but at the end I got the chance to serve Krishna and the Vaishnavas.
நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே நிலை குலைந்து விட்டதாக நாம் நினைக்கும் பொழுது கடைசியாக அங்கே நமக்கு கிருஷ்ண பக்தி கிடைத்திருக்கிறது.
So Krishna takes active interest.
கிருஷ்ணர் மிகவும் முனைப்பான ஈடுபாடோடு செய்கிறார்.
In delivering persons who are just beginning to become inclined towards his bhakti.
யாருக்கு என்றால் யார் கிருஷ்ணரை நோக்கி சார்புடைவதற்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கு.
Please don't lean on Prabhupada's Vyasasana.
பிரபாதனுடைய வியாசாசனில் யாரும் சாய்ந்து இருக்காங்க.
Now the devotees, they who are sent by Krishna from his world to this world, they fulfill that function of picking up the jivas who are becoming inclined towards bhakti.
யார் கிருஷ்ணருடைய உலகத்திலிருந்து இங்கே வருகிறார்களோ அப்படிப்பட்ட பக்தர்கள் அந்த செயல்பாட்டை பூர்த்தி செய்கிறார்கள். அதாவது யார் கிருஷ்ணரை நோக்கி சார்பு இருப்பதற்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களை எடுப்பதற்கு.
And therefore, if one gets a bona fide spiritual master, it can be understood that he is getting the direct help of the Lord who has sent that devotee to help him.
யார் ஒருவர் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால் பகவான் நேரடியாக அந்த பக்தர் மூலமாக நமக்கு உதவி செய்கிறார் என்று.
But the devotees, they don't restrict their welfare activities to those who are becoming or those who are very much interested in Krishna consciousness.
ஆனால் இந்த பக்தர்கள் யார் கிருஷ்ண உணர்வில் ஆர்வத்தோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களோடு தங்களுடைய செயல்பாட்டை நிறுத்திக் கொள்வதில்லை.
They preach Krishna consciousness among everybody.
எல்லோரிடத்திலும் அவர்கள் இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்கிறார்கள்.
Because they see that everyone is a jiva and everyone has the possibility to come to Krishna consciousness.
ஏனென்றால் அவர்கள் எல்லோரையும் ஜீவனாகவும் எல்லோருக்குள்ளும் கிருஷ்ண உணர்வுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதையும் பார்க்கிறார்கள்.
So that anyone who comes in contact with the devotee, they get benefited.
ஆகையால் யாரெல்லாம் இந்த பக்தரோடு தொடர்பு கொள்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பலனை பெறுகிறார்கள்.
Either for this life or a future life.
இந்த பிறவியிலோ அல்லது வருங்கால பிறவியிலோயோ.
Just like that example, the devotee is walking under the shade tree. So the person who planted the tree may not take to bhakti in this life. He might have already gone to the heavenly planets. But because of the movements of the devotees in the world, they purify the world. Vaishnava kshiti pavanaha. Devotees, they purify the world by their very presence.
முன்னால் கூறிய உதாரணம் போல் இந்த நிழல் தரும் மரத்திற்கு அடியிலே இந்த பக்தர்கள் போவார்களே ஆனால் அந்த மரத்தை நட்டியவர் உடனே அந்த பலனை பெற இயலாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த புண்ணிய காரியத்திற்காக அவர் மேலுலகத்திற்கு சென்றிருக்கலாம். ஆனால் இந்த பக்தர்கள் இப்படி பிரச்சாரம் செய்ய செல்வதினால் இந்த உலகத்தையே தூய்மைப்படுத்துகிறார்கள்.
I was reading about one of Prabhupada's god brothers. There used to be one man who used to come and argue with him regularly.
பிரபாதனுடைய ஆன்மீக சகோதரர்களை பற்றி படித்திருக்கிறேன். அதில் ஒரு நபர் தினமும் வந்து ஏதாவது வாதம் செய்து கொண்டிருப்பார்.
And his disciples used to say, oh, why, you know, why you want to waste time with this person? You're just coming and wasting your time arguing again and again.
அவருடைய சிஷ்யர்கள் கேட்பார்கள், ஏன் இவரோட விவாதம் செய்து உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று.
But that devotee said, no, the Harikatha, that is never in vain.
ஆனால் அந்த பக்தர் கூறுவார், இந்த ஹரிகதை எப்பொழுதுமே வீணாவதில்லை.
That someday he will be benefited by hearing that. And others, they're also coming and listening, so they're also benefiting.
இதை கேட்பதனால் அவர் என்றாவது ஒரு நாள் பலன் அடைவார். அது மட்டுமல்லாமல் அவருடன் வந்து கேட்பவர்களும் அதன் பலனை பெறுவார்கள்.
So the devotees, they are sent by the Lord to, and they deliver specifically those who take up Krishna consciousness very enthusiastically.
ஆகையால் கிருஷ்ணருடைய பக்தர்கள் யாரெல்லாம் கிருஷ்ண உணர்வை உற்சாகத்துடன் ஏற்றுக்கொள்ள விருப்பம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உடனே விடுதலை செய்கிறார்கள்.
Just like Prabhupada several times said that he's speaking about his disciples in the Western countries. He said, you were all devotees in previous lives.
ஆகையால் சில பிரபுபாத் பலமுறை கூறியிருக்கிறார், தன்னுடைய மேற்கத்திய பக்தர் சிஷியர்களை பற்றி, நீங்கள் எல்லோருமே முந்தைய பிறவிலே பக்தர்களாக இருந்தீர்கள் என்று.
And then once some devotee asked Prabhupada, well, how could that be? Because in this life we are engaged in so many sinful activities.
அது எவ்வாறு இருந்திருக்க முடியும், ஏனென்றால் இந்த பிறவியில் நாங்கள் பலவிதமான பாவ காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தோம்.
And Prabhupada said that the fact that as soon as you came in contact with Krishna consciousness, you left all those things and with full heart took up Krishna consciousness, shows that those sinful activities, that was just superficial.
எப்படி என்றால் நீங்கள் கிருஷ்ண பக்தியோடு தொடர்பு கொண்ட உடனேயே உங்களுடைய பழைய பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்கள், எல்லாம் மேலோட்டமாக நடைபெற்றது என்பது.
So devotees, they come to this world. We're talking about the very great devotees who are representatives of the Supreme Lord, direct representatives.
நாம் இங்கே பேசக்கூடிய பக்தர்கள் யார் என்றால் பகவானுடைய நேரடி பிரதிநிதியாக வந்த விசேஷமான பக்தர்களை பற்றி.
And they act for the benefit of every jiva, that is just as the Lord does, but the devotee may be even more so.
அவர்கள் எல்லா ஜீவன்களுடைய பலனுக்காகவும் செயல்படுகிறார்கள், எப்படி பகவான் செயல்படுவாரோ அதே போன்று சில சமயங்கள் அவர் அதைவிட அதிகமாகவும் செயல்படுவார்.
And they especially deliver those who want to be delivered, who are enthusiastic about Krishna consciousness.
யார் விடுதலை அடைய வேண்டும் என்று எண்ணத்தில் உற்சாகத்துடன் செயல்படுகிறார்களோ அவர்களை அவர்கள் விடுதலை செய்கிறார்கள்.
But the devotee, he may also just think that, well, he may think this person should be delivered, even though he doesn't appear to have any qualification.
ஆனால் பக்தர்கள் சில நேரத்தில் இந்த நபர் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புவார்கள், அந்த நபருக்கு தகுதியே இல்லாமலும் இருக்கலாம்.
And even the animals that have association with devotees, by the mercy of the Lord, they are delivered.
பக்தர்களோட தொடர்பு கொண்ட விலங்குகள் கூட விடுதலை அடைகின்றது.
In Sri Chaitanya Charitamrita, it's described how Shivananda Sen, great devotee of Chaitanya Mahaprabhu, he organized the devotees from Bengal, maybe 200 devotees group, to go from Bengal to Puri every year to see Chaitanya Mahaprabhu.
Chaitanya Charitamrita, Shivananda Sen endra oru periya bhaktar ovvoru varadavum vangalathil irundhu Puriki yathrai selvadharkaga 200 போன்ற பக்தர்களை ஏற்பாடு செய்வார்.
So at one point along their journey a dog joined their group.
அவருடைய பிரயாணத்தின் பொழுது ஒரு நாயும் அவர்களோடு சேர்ந்து கொண்டது.
So Shivananda Sen said, well, it's my duty to feed everyone in this group and the dogs also join the group, so I should feed him also.
சிவானந்த சென் சொல்வார், இந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உணவு கொடுப்பது என்பது என்னுடைய கடமை, இந்த குழுவில் இந்த நாயும் சேர்ந்து கொண்டதால் அதற்கும் உணவு அளிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று கூறுவார்.
Sometimes dogs are also attracted to Krishna consciousness.
சில நேரங்களில் நாய்கள் கூட கிருஷ்ண உணர்வில் கவர்ச்சி அடைகிறது.
In one village recently I visited in Andhra Pradesh, there are devotees there, they every day they go on Harinam and every day 3 dogs join them.
தற்காலத்தில் நான் ஹைதராபாத்தில் ஒரு கிராமத்திற்கு சென்றேன், அங்கே தினமும் பக்தர்கள் ஹரிநாமத்திற்கு செல்வார்கள், அந்த ஹரிநாமத்தில் தினமும் 3 நாய்கள் அவர்களோடு சேர்ந்து கொள்ளும்.
And when I went there, they usually do early in the morning, but that time we were doing like 4 o'clock in the afternoon, the dogs came.
பொதுவாக அவர்கள் அதிகாலையிலே அந்த ஹரிநாமம் செய்வார்கள். ஆனால் அன்றைய தினம் சாயங்காலம் 4 மணி போல் செய்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நாய்கள் சேர்ந்து கொண்டன.
And they go to devotees' houses, they only take prasadam.
அவர்கள் பக்தருடைய வீட்டிற்கு மட்டும் சென்று பிரசாதம் மட்டுமே எடுத்துக் கொள்ளும்.
So this dog of Sivananda Sains was he thought, well, this is a group of Vaishnavs and the dog joined the group, so he's also a Vaishnav.
இது ஒரு வைஷ்ணவனுடைய குழு. இந்த குழுவில இந்த நாயும் சேர்ந்து கொண்டது. ஆகையால் அதுவும் ஒரு வைஷ்ணவர் தான்.
So by the mercy of Sivananda Sain, that devotee got the mercy of Chaitanya Mahaprabhu and went back to Godhead.
Sivananda Sainudaya karunayal adhum Chaitanya Mahaprabhuudaya karunaiye petru Mahanudaya ulagathirku thirumbi sendrathu.
Similarly, Srivas Thakur, very dear devotee of the Lord,
adhe pondre Srivas Thakur Mahanudaya miga priyamana bhaktar.
So Chaitanya Mahaprabhu, he said, I bless that all the members of your household, they should all get Krishna prem.
Chaitanya Mahaprabhu enna aashirvadithar endral unnudaiya kudumbathil irukkukudiya ellorume Krishnanudaiya anbai pera vendum endru.
So Srivas, he was a Vaishnav, so he didn't distinguish between one jiva and another jiva. So the cats and dogs in his household, they're also members of his household, so they also got Krishna prem.
Srivas Thakur avargal மிக பெரிய பக்தர். அவர் ஜீவனுக்கிடையே வித்தியாசம் பார்ப்பதில்லை. ஆகையால் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களும் பூனைகளும் ஜீவன்கள் தான், அவைகளும் அவருடைய குடும்பத்தில் ஒரு அங்கம் தான் என்பதால் அவைகளும் கிருஷ்ண பிரேமையை பெற்றது.
So a devotee prays, let me become the dog of a Vaishnav. Somehow if I can get the mercy of a Vaishnav.
ஆகையால் தான் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் என்னவென்றால், நான் ஒரு வைஷ்ணவனுடைய நாயாக இருக்க வேண்டும் என்று.
Because somehow or other, if a Vaishnav is pleased with one, then Krishna is obliged to give his mercy.
ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வைஷ்ணவர் யாரிடமாவது திருப்தி அடைந்தார் என்றால் அவருக்கு உதவி செய்ய கிருஷ்ணர் கடமைப்பட்டிருக்கிறார்.
Because the Vaishnav, he is the custodian of Krishna's mercy.
ஏனென்றால் இந்த வைஷ்ணவரானவர் கிருஷ்ணருடைய கருணையின் பாத்திரமாக இருக்கிறார்.
Therefore we say his divine grace Srila Prabhupada, Krishna Kripa Sri Murti, means the very form of Krishna's mercy.
ஆகையால் தான் ஸ்ரீ கோபாலை கூறும் பொழுது அவர் கிருஷ்ணனுடைய கருணையினுடைய அம்சமாக இருக்கிறார் என்று நாம் கூறுகிறோம்.
So it may appear to be almost whimsical.
இது ஏதோ தானொன்றியாக செய்வது போல் தோன்றலாம்.
We, with our scientific, mathematical background, we think that everything should be like on a chessboard. Everything should be exactly in the right place.
நாம் நம்முடைய விஞ்ஞான கணித புத்தி மூலமாக ஒரு சதுரங்கத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு பொருள் போல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் விருப்பம் செய்வோம்.
But Krishna, he gives opportunities for his mercy to everybody.
ஆனால் கிருஷ்ணர் தன்னுடைய கருணை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை எல்லோருக்கும் தருகிறார்.
But there's no, you can't define Krishna's mercy by any mathematical formula.
ஆனால் ஏதாவது கணிதத்தினுடைய சூத்திரங்கள் மூலமாக கிருஷ்ணனுடைய கருணை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாம் வரையறுக்க முடியாது.
He may give his mercy to someone and not to someone else.
அவர் தன்னுடைய கருணையை சிலருக்கு கொடுப்பார், சிலருக்கு கொடுக்காமல் இருப்பார்.
Not that his mercy is denied to anybody.
அவருடைய கருணை யாருக்கும் நிராகரிக்கப்படுகிறது என்பது அல்ல அதற்கு பொருள்.
But his devotee, while moving in this world, if somehow or other someone, some jiva becomes the object of his affection, then that jiva is delivered by Krishna.
கிருஷ்ணர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவருடைய அன்பிற்கு பாத்திரமாக ஏதாவது ஒரு ஜீவன் அவரிடத்திலே கவர்ச்சி அடையும் பொழுது அவர் அவருக்கு அந்த கருணையை தருகிறார்.
If someone somehow or other approaches Krishna, Krishna delivers that person.
யாராவது ஏதோ ஒரு விதத்தில் கிருஷ்ணரை அணுகினால் கிருஷ்ணர் அந்த நபரை விடுதலை செய்கிறார்.
If someone approaches Krishna in hatred, he may kill them and in this way they will attain liberation.
கிருஷ்ணரிடத்தில் யாராவது வெறுப்புடன் அணுகினால் கிருஷ்ணர் அவர்களை கொன்று அதன் மூலமாக அவர்களுக்கு விடுதலை அளிக்கிறார்.
Kubja approached Krishna with almost material lust, and she also was purified by Krishna.
Kubja endra pen Krishna edathile bhaudigamana kaamathudan aninal irnalum Krishna avarku karunai kodutar.
But the gopis, they approached Krishna with pure love, which appeared like material lust, and so they attained the topmost prem.
Anal gopiyargal bhaudiya kaamam pol therinda anal unmele uyarnda anbudan krishnarai aniyinal aniyadal avargalukku uyarnda krishna premai kodutar.
But somehow or other, if one comes in contact with Krishna, one is always benefited.
Anal edho oru vidathil ellorum krishnarai aniyinal நாம் அதற்குண்டான பலனை அடைவோம்.
And therefore Krishna comes to this world, he sends his devotees and he makes so many arrangements so that the conditioned souls can come in contact with him.
ஆயால் கிருஷ்ணர் இந்த உலகத்திற்கு தானே வருகிறார், தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பல விதங்களில் பல ஏற்பாடுகளை செய்கிறார். எதற்கென்றால் இந்த நிலையிலிருந்த ஆத்மாக்கள் அவருடன் தொடர்பு கொள்ளட்டும் என்று.
But it also depends on the jiva, that if he has no desire to come to Krishna, if he's adamant not to do so, then Krishna will allow him to forget him also.
ஆனால் இந்த நிலையிலிருந்த ஆத்மாவானது சில நேரத்தில் மிகவும் பிடிவாதமாக கிருஷ்ணருடைய தொடர்பில் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தால் கிருஷ்ணர் அதை அனுமதித்து விடுகிறார்.
But especially Chaitanya Mahaprabhu's movement is meant for delivering even the Dino Hino Joto Chilo Hari Name Udharilo, the Udharilo. All the most fallen and rascals are delivered by the holy men.
ஆனால் இந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய இயக்கத்துடைய நோக்கம் என்னவென்றால் மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அயோக்கியர்களை கூட விடுதலை செய்வதுதான்.
In the Western countries, it's quite common when our devotees go out to chant the holy names in the streets, that some people will block their ears and run away. They don't want to hear the holy name.
மேற்கத்திய நாடுகளிலே இது சாதாரணமாக பார்க்கலாம். என்னவென்றால் நம்முடைய பக்தர்கள் ஹரிநாமத்திற்கு சென்றார்கள் என்றால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய இரண்டு காதுகளையும் பொத்திக் கொண்டு ஓடிவிடுவார்கள்.
Because they think, I don't want to be purified.
அவர்கள் நினைக்கிறார்,
I don't want to be Krishna conscious.
நான் கிருஷ்ண உணர்வில் இருக்க விரும்பவில்லை, நான் தூய்மை அடைய விரும்பவில்லை என்று நினைக்கிறார்கள்.
They run away blocking their ears, but the sound has already entered their ears. It's too late.
அவர்கள் தங்களுடைய காதுகளை பொத்திவிட்டு ஓடிவிடுகிறார்கள். இருந்தாலும் அந்த சப்தமானது அவர்களுடைய காதுக்குள் நுழைந்திருக்கிறது. ஆகையால் காதை பொத்தியது அவர்கள் சற்றே தாமதமாக தான் செய்தார்கள்.
One time about 1973, there was a lot of propaganda against our Hare Krishna movement in Germany.
1973 ஜெர்மனியிலே நம்மளுடைய ஹரே கிருஷ்ண இயக்கத்தை எதிர்த்து பல பிரச்சாரங்கள் நடந்தது.
And every day in the newspapers there was outrageous reports, the Hare Krishna movement, they're all criminals, thieves, murderers and kidnappers and whatever else you can think of, which is not very nice.
தினமும் நாளிதழில் பயங்கரமான செய்திகள் வந்தது. இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திருடர்கள், அயோக்கியர்கள், கடத்தி செல்பவர்கள் என்று.
And it was very difficult for our devotees. They were going out and distributing books, and as soon as people saw them, they said, "Ah, thief, murderer, cheater, liar."
ஆகையால் தெருக்களிலே புத்தக விநியோகம் செய்ய செல்லும் பக்தர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் நம்முடைய பக்தர்களை பார்த்ததுமே எல்லோருமே திருடர்கள், அயோக்கியர்கள், கொலையாளிகள் என்றெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள்.
Still, somehow or other, our devotees were still distributing so many books, even though it was quite normal for our book distributor devotees to be punched up and beaten up.
நம்முடைய புத்தக விநியோக பக்தர்கள் அடிக்கப்பட்டாலும் குத்தப்பட்டாலும் அவர்கள் எப்படியோ பல புத்தகங்களை விநியோகம் செய்தார்கள்.
So the devotees, they said to Prabhupada, Prabhupada, you know, it's terrible. There's so much bad propaganda.
ஆகையால் பக்தர்கள் பிரபுபாதாவிடம் கூறினார்கள், பிரபுபாதா, இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது, நம்மை எதிர்த்து பல பிரச்சாரம் நடக்கிறது என்று கூறினார்கள்.
Prabhupada says, very good, the whole country is thinking about Krishna.
பிரபுபாதா கூறினார், ரொம்ப நல்ல விஷயம், முழு நாடுமே ஹரே கிருஷ்ணாவை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று.
And what happened actually is that all the young people who were like against the authorities, and they all thought Hare Krishna must be very good, because if the government doesn't like us, then he must be good.
இந்த அதிகாரிகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் அந்த நாட்டில் என்றால், இந்த அரசாங்கமானது இவர்களை விரும்பவில்லை என்றால் அது மிக நல்லதாக இருக்கும் என்று.
And actually now one generation later the devotees who are distributing books in Germany, they're saying such a wonderful atmosphere, people, they want our books so much.
ஒரு தலைமுறைக்கு பின்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய பக்தர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மிகவும் அற்புதமாக இருக்கிறது இப்பொழுது நிலைமை என்று நினைக்கிறார்கள்.
So Krishna has his own plans how to deliver the whole world.
ஆகையால் கிருஷ்ணர் இந்த உலகத்தை விடுவிப்பதற்காக தனக்கென்று ஓர் திட்டம் வைத்திருக்கின்றார்.
Through Chaitanya Mahaprabhu's movement.
இந்த சைத்தன்ய மகாபிரபுவினுடைய இயக்கத்தின் மூலமாக.
Which Srila Prabhupada has come and he's affected the desire of Chaitanya Mahaprabhu that Krishna consciousness be spread all over the world.
இந்த கிருஷ்ண உணர்வு உலகம் முழுவதுமாக பரவ வேண்டும் என்று இருந்த சைத்தன்ய மகாபிரபுவினுடைய விருப்பத்தை சில பிரபுபாதா அவர்கள் வந்து அதை நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள்.
And it's a wonderful movement. Krishna consciousness is being preached all over the world.
இதில் இந்த கிருஷ்ண உணர்வானது உலக நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இது மிகவும் அற்புதமான ஒரு இயக்கம்.
Although sometimes people who they become very close to our movement, they see there are so many internal problems.
நம்முடைய இயக்கத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பலர் இந்த இயக்கத்திற்கு உள்ளாக பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று பார்க்கிறார்கள்.
But nevertheless, I have faith that however much we ourselves are incapable of properly representing Chaitanya Mahaprabhu, all of us in ISKCON together are not so powerful that we can stop Chaitanya Mahaprabhu's desire to deliver the whole world. It will happen despite us.
நாம் எல்லோரும் எவ்வளவுதான் சரியாக சீல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய கொள்கைகளை பிரதிநிதிப்பதற்கு தகுதி பெறாதவர்களாக இருந்தாலும், நாம் எல்லோருடைய முயற்சி இருந்தாலும் கூட சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த இயக்கத்தை நிறுத்துவதற்கு யாராலும் முடியாது.
And actually there are many signs that all over the world people are becoming prepared to receive the mercy of Chaitanya Mahaprabhu.
இந்த உலகத்தில் பெருமாளான மக்கள் சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையை பெறுவதற்கு தயாராகி வருகிறார்கள்.
So if we do our duty of following in the footsteps of the acharyas, then we can also become purified and become instruments to help spread the mercy of Chaitanya Mahaprabhu to every jiva in the universe.
நாம் நாமளும் தூய்மையாகி நம்மளை தூய்மைப்படுத்திக் கொண்டோமே ஆனால் நாம் இந்த சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கருணையை ஒவ்வொரு ஜீவனுக்கும் தருவதற்கு ஓர் கருவியாக உபயோகப்படலாம்.
It's quite common in Bangalore, so I've heard, that there's a burnout syndrome, that these software engineers, they're becoming advanced and progressive and modern, and all of a sudden they can't take it anymore. And then they end up in the mental hospital, actually. What's that mental hospital? What's it called? That mental hospital in Bangalore that's full of software engineers? Huh? Neemhans. Neemhans. He's a ex-Chennai Bangalore software engineer. One of that species. It's quite a big species. So Neemhans mental hospital in Bangalore is full of ex-brilliant software engineers. They burn out.
பெங்களூரில் அதிகமாக பார்க்கலாம். என்னவென்றால் அதிகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆசையிலே நிறைய சாப்ட்வேர் கம்பெனிகளை சேர்ந்தவர்கள் புத்திசாலிகள் அதில் தீந்து போய் இறுதியாக பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே சேர வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். அதனால் தான் பெங்களூரிலே ஒரு மருத்துவமனை இருக்கிறது, நீம்ஹான்ஸ் மருத்துவமனை என்பது. அங்கே இருக்கக்கூடிய பல நோயாளிகள் யார் என்றால் முன்பு மிகவும் பிரகாசமாக புத்திசாலிகளாக இருந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்.
That's a good translation. Now there's no words in these languages. There's words like Paramahamsa, Bhagavan. They don't have words like software engineer. These languages are meant for understanding Krishna. That's why they don't have words like that.
இந்த மொழியில இந்த பரமஹம்சா இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இருக்கிறது, ஆனால் இந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் என்பதற்கான வார்த்தைகள் இல்லை.
This Indian culture is meant for understanding Bhagavan, not for understanding Windows or what's that new? What's that new one? Vista. Vista is coming. Mac and
in the India
so many. What's that one, that freeware that's popular? Linux. Linux, yeah, so many things.
In the India கலாச்சாரமானது நம்மளுடைய பகவானை பற்றி புரிந்து கொள்வதற்கு உண்டான ஒன்று. ஆனால் இந்த விண்டோஸ் மேக் லினக்ஸ் இது போன்ற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான ஒன்று அல்ல.
So what's happened is people, they're brought up, they have this pious culture, and then they become so impious, and then they just go crazy. And I think it's going to happen to the whole of India.
இந்த விஷயம் நம்மளுடைய புனிதமான கலாச்சாரத்திலே வளர்க்கப்பட்டவர்கள் இந்த புனிதமற்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்வதனால் இந்தியா முழுவதுமே இந்த புனிதமற்ற கலாச்சாரம் வரும் என்று நான் நினைக்கின்றேன்.
India is becoming grossly westernized and degraded and materialistic. Great, very good.
இந்தியா முழுவதும் முழுவதுமாக மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி வருகிறது. ஆகையால் சீரழிந்து கெட்டு வருகிறது. மிகவும் நல்ல விஷயம்.
Someday it's all gonna go pop.
எல்லாமே ஒரு ஒரு நாளில் ஒன்றுமில்லாமல் போய்விடும்.
They have a word for pop in Tamil. And everyone's going to go, oh, this is horrible. Let's become Krishna conscious. It's already happening in the Western countries. People are they're fed up of the modern way of life and they're looking for alternatives.
இந்த நவீன கால வாழ்க்கையிலே மக்கள் விரக்தி அடைந்து அதற்கு ஒரு மாற்று வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்.
And it will happen quicker in India because people in India, they're meant for pious life.
இது இன்னும் வேகமாக இந்தியாவில் ஏற்படும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்தியாவில் உள்ள மக்கள் ஒரு புனிதமான வாழ்க்கையை விரும்புவர்களாக இருக்கிறார்கள்.
Of course, they are also the representatives of Kamsa and Jarasandha. They were also Indians.
Kamsa and Jarasandha கூட இந்தியர்களுடைய பிரதிநிதிகளாக இருப்பதால் இவர்களும் இந்தியர்கள் தான்.
But they also got the mercy of Krishna.
ஆனால் அவர்களும் கிருஷ்ணருடைய கருணையை பெற்றார்கள்.
So Krishna's whole mission is to give out the mercy.
ஆயால் கிருஷ்ணருடைய மொத்த நோக்கமே எல்லோருக்கும் கருணையை கொடுப்பதுதான்.
Exactly how it's being given out, that's Krishna has his tricks.
எப்படி எல்லோருக்கும் கொடுப்பது என்பதற்கு கிருஷ்ணர் தான் திட்டம் வைத்திருக்கிறார்.
Krishna makes arrangements.
கிருஷ்ணர் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார்.
That people they can become purified by association of his devotees.
மக்கள் கிருஷ்ணருடைய பக்தர்களுடைய சங்கத்தில் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
Those of you who have come in contact with his devotees, take advantage of it.
யாரெல்லாம் இந்த பக்தர்களுடைய சங்கத்திலே வந்திருக்கிறீர்களோ நீங்கள் இதை ஒரு வரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும்.
And help spread this mercy to others.
அதே போல் இந்த கருணை மற்றவர்களுக்கு கிடைப்பதற்கும் உதவி செய்யுங்கள்.
By the devotee's sincere desire, this person should be delivered. Krishna, within the heart of that person, prompts them to respond.
ஒரு பக்தருடைய கருணையினால் இந்த நபர் அந்த கருணையை பெறுகிறார். அவருடைய அவருடைய தூய்மையான எண்ணத்தினால் அந்த நபருடைய இருதயத்திலிருந்து கிருஷ்ணர் செயல்படுகிறார்.
This is how the books of the Krishna conscious movement are being distributed all over the world.
இந்த விதத்தில் தான் இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தினுடைய புத்தகங்கள் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது.
We can understand to some extent why people in India they purchase Bhagavad Gita and other books when our devotees go out to distribute them.
ஆயால் நாம் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய பக்தர்கள் இந்த பகவத்கீதையை விநியோகம் செல்லும் பொழுது அவர்களிடத்திலிருந்து ஏன் அதிகமாக மக்கள் வாங்குகிறார்கள் என்று.
But how so many millions of these books have been distributed in the Western countries, how can that be explained? How is it possible?
ஆனால் எப்படி மேற்கத்திய நாடுகளிலும் கூட பல கோடி புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டதே அதை எப்படி நாம் விவரிக்கலாம்?
What is the technique? What do the book distributors say to people so that they can convince them to take the book?
இதில் என்ன நுட்பத்தை அவர்கள் கையாண்டார்கள்? இந்த புத்தக விநியோகம் செய்த பக்தர்கள் அவர்களிடத்திலே என்ன கூறி அவர்களை சம்மதிக்க வைத்தார்கள் இந்த புத்தகத்தை வாங்குவதற்கு?
What is the formula?
என்ன சூத்திரத்தை அவர்கள் கையாண்டார்கள்?
The formula is just pray to Krishna. Krishna, please inspire this person to take this book.
என்ன சூத்திரம் என்றால் அவர்கள் கிருஷ்ணரிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள், இந்த நபரை புத்தகம் வாங்குவதற்கு சம்மதிக்க வையுங்கள் என்று.
Then Krishna will inspire the book distributor to say just the thing which will click with the consciousness of the person and say, okay, I'll take the book.
இதன் மூலமா கிருஷ்ணர் அந்த புத்தகம் விநியோகம் செய்யக்கூடிய பக்தர்கள் மூலமாக மிக குறிப்பிட்ட வார்த்தைகளை சொல்ல வைப்பார். அதன் மூலமாக அந்த நபர் தன்னுடைய இதயத்தில் இந்த புத்தகத்தை நாம் வாங்கலாம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திக் கொள்வார்.
So in India also it's not easy. It's not that when you're going door to door distributing books, everyone comes out and offers RT to you and does. They should do, but they don't.
இந்தியாவில் கூட அவ்வளவு எளிமையானதல்ல. நாம் ஒவ்வொரு வீடு வீடாக புத்தக விநியோகம் செய்யும் பொழுது அவர்கள் வெளியிலே வந்து நமக்கு ஆரத்தி எடுப்பார்கள் என்று நினைக்க கூடாது. அவர்கள் அதை செய்ய வேண்டும் ஆனால் செய்யவில்லை.
If we pray to Krishna that Krishna let this person take this book, Krishna will prompt within the heart, he'll prompt them to say yes.
இந்த நபர் இந்த புத்தகத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாம் கிருஷ்ணரிடத்திலே பிரார்த்தனை செய்தோமே ஆனால் கிருஷ்ணர் அந்த நபருடைய இருதயத்திற்குள் இருந்து சம்மதிக்க வைப்பார்.
So it's a joint effort between Krishna and his devotees how to deliver the jivas.
ஆகையால் இது கிருஷ்ணர் மற்றும் கிருஷ்ணருடைய பக்தர்களுடைய கூட்டு முயற்சி எப்படி ஒரு ஜீவனை விடுதலை செய்வது என்பதில்.
வஞ்சா கல்பத்ரூபியஸ்ச கிருபாசஞ்சிதஹச்ச வசிதம் ஆவரே நமோ நமஹ ஹரே கிருஷ்ண. Questions? You want to ask a question? You're driving your way back to Godhead. It's always driving the devotees to different preaching programs.